السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. وقال الله سبحانه وتعالى: فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر. وقال الله سبحانه وتعالى: وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وآله وسلم: إن الله رفيق يحب الرفق في الأمر كله. رواه البخاري والمسلم. صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய சங்கியான உலமாக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, உயிருளும் மேலான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து ஷஹீதாகின மாதத்தில் நாம் எல்லோரும் வீற்றிருக்கிறோம். இந்த மாதத்தில் அதிகமாக அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றியும் அவர்களுடைய இறப்பை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை சரிதையை பற்றியும் அவர்கள் இந்த உலகத்தில் சாதித்தவைகளை பற்றியும் நாளை மறுமையில் நமக்காக செய்ய இருக்கின்ற உபகாரங்களை பற்றியும் இந்த ஆரம்ப 10 நாள்ல ரபீஉல் அவ்வல் பிறை 1லிருந்து 12 வரைக்கும் எல்லா மஸ்ஜிதுகளிலும் உலகம் எங்கும் எல்லா வீடுகளிலும் குறிப்பாக இந்த சப்ஜெக்ட் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வெறுமனே அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்துக்கு மாத்திரம் பேசப்படக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சுன்னாக்கள், அவர்களுடைய வாழ்க்கை நெறியை, வாழ்க்கை வழிமுறையை ரபீஉல் அவ்வல் மாதத்துக்கு மாத்திரம் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு சமூகமும் ஒரு உம்மத்தும் நாங்க கிடையாது. நாங்க பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் அல்லாஹுடைய தூதருடைய ஒவ்வொரு சுன்னாவையும் மதித்து அல்லாஹுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் வாழ்க்கையில் அணுவணுவாக பின்தேறக்கூடிய ஒரு உம்மத்தான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாங்க. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த மாதத்துல வெறுமனே ஒருவர் பயான் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. நபியுடைய பிறப்பை பற்றி, இறப்பை பற்றி, நபியுடைய அந்தஸ்தை பற்றி. அதனால அவர் அல்லாஹுடைய தூதரை முழுமையாக நேசித்த மனிதனாக ஆக முடியாது. இன்னொருவர் அல்லாஹுடைய தூதரை பற்றி கட்டுரை எழுதுகிறார். இந்த மாதத்தில் அதிகமாக கட்டுரை போட்டிகள் நடக்கும், மீலாபிலா போட்டிகள் நடக்கும். அந்த போட்டிக்காக படிக்கிறாரு, நபியுடைய ஹிஸ்டரி எடுத்து படிக்கிறாரு, சீராக்கள் கிதாபுகளை புரட்டி உலமாக்கள்கிட்ட போய் காலம் அடிச்சு படிக்கிறாரு. இதை படிப்பதனால மட்டும் அல்லாஹுடைய தூதரை நேசித்தவராக அவர் ஆக முடியாது. இன்னொருவர் காலை மாலையில் உட்கார்ந்து முழுமையாக சலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு, இதை செய்வதனால மட்டும் அல்லாஹுடைய தூதரை நேசித்தவராக ஆக முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதரின் மீது வைக்கக்கூடிய அன்பை 100ஆக பிரித்தால் அந்த 100ல் ஒரு பகுதி தான் அல்லாஹுடைய தூதரை பத்தி பேசுவது, அல்லாஹுடைய தூதரை பத்தி படிப்பது, அல்லாஹுடைய தூதரை புகழ்வது, அல்லாஹுடைய தூதரின் மீது சலவாத்து சொல்வது, இதெல்லாம் 100ல் ஒரு பகுதி தான். அப்போ ஒரு மனிதன் முழுமையாக எப்பொழுது அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறார் என்று சொன்னா, அவருடைய வாழ்க்கைய, அவருடைய முஆமலாத் குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், முஆஷரத் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அவருடைய சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், இபாதத் அவருடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவை முழுமையாக பின்தேறுகின்ற வரைக்கும் முழுமையாக அல்லாஹுடைய தூதரை நேசித்தவராக ஆக முடியாது. மாத்திரமது ஒரு சகோதரர், அதாவது திரு பழனியப்பர் என்று சொல்லி இந்தியாவில் அண்மையில நபியை பத்தி சிறப்பாக பேசுறாரு, அதனால அவர் நபியை நேசித்தவராக ஆக முடியாது.
ஏன் அவர் நபியுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் இல்ல, நாவல் இருக்குது வாழ்க்கையில் இல்ல. இப்ப முழுமையாக அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாக்களை எங்களுடைய வாழ்க்கையில் அணுவணுவாக பின்தின்கின்ற வரைக்கும் நாங்கள் அல்லாஹுடைய தூதரை நேசித்தவராக ஆக முடியாது. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உள்ளத்தால உயிரை விடவும் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க கூடிய ஒரு சமூகமாக நம் எல்லோரையும் அல்லாஹ்வுல் புரிவானாக. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னலடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளோனும் மிக முக்கியமான ஒரு இபாதத்தை செய்வதற்காக இங்கு நாங்கள் எல்லோரும் காத்திருக்கிறோம். தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ அதே போல தான் நிகாஹ் என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். உதாரணமாக பாருங்க, தொழுகை, ஜகாத், ஹஜ்ஜி, உம்ரா, அதே போல இதெல்லாத்தையும் அல்லாஹுடைய தூதர் தனித்தனியாக இபாதத் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நிகாஹையும் சொல்லக்கூடிய நேரத்தில் பாருங்க, அன் நிகாஹு மின் சுன்னதி, நிகாஹ் என்பதும் ஒரு இபாதத், என்னுடைய சுன்னத். மிஸ்வாக் செய்யறது அல்லாஹுடைய தூதருடைய சுன்னா, அல்லாஹுடைய தூதருடைய சுன்னா. கரண்ட காலுக்கு மேலான உடுப்பது அல்லாஹுடைய தூதருடைய சுன்னா. இந்த சுன்னாக்களை தனித்தனியாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல, பொதுவாக ஹதீஸ்கள்ல இதை பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சில விஷயங்களை சில விடயங்களை குறிப்பாக இது என்னுடைய சுன்னா என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் திருமணம், நிகாஹ் என்பது அல்லாஹுடைய தூதருடைய ஒரு சுன்னா. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹு நேரடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் செய்யக்கூடிய இந்த மணவாளனுக்கும் இவரோட சேரக்கூடிய அந்த மணப்பெண்ணுக்கும் ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் என்னென்ன பரக்கத்துக்காக துவாக்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் இந்த குடும்ப லைஃபுக்காக, அப்படிப்பட்ட அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் கொடுத்தருள் புரிவானாக. மையத்து வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பேசுறது முறை அல்ல. மையத்து வீட்டுக்கு போய் வாப்ப மௌத்தாக இருக்கிறாரு, ஒரு கணவன் மௌத்தாக இருக்கிறாரு, அவருடைய மனைவிய வச்சு உங்களோட கணவன் மௌத்தாகிட்டாரு, இப்ப மார்க்கம் உங்களுக்கு ரெண்டாவது முடிக்க அனுமதி தந்திருக்குது, 4 மாசத்துக்கு பின்னால் உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் முடிக்கலாம் என்று யாராவது பேசுவாங்களா? பேசுறது முறை அல்ல. அதே மாதிரி நிகாஹுடைய பயான்ல தலாக பத்தி பேசுறது முறை அல்ல. நிகாஹுடைய பயான்கள்ல தலாக பத்தி பேசுறது முறை அல்ல என்று முன்னைய உலமாக்கள் அவங்களோட பயான்கள்ல சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த காலத்துல தலாக் நடக்கல, அந்த காலத்துல தலாக் ஃபஸக் நடக்கல. ஆனா அல்லாஹ் ஒரு ஒரு முக்கியமான இந்து சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய உங்களோட முதாக்கரா செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குறிப்பாக கொழும்புல 4 காலி கோட் இருக்குது. 4 காலி கோட் இருக்குது. ஒரு காலியார் சொல்லுறாரு, ஒரு மாதத்துக்கு எனக்கு 90 கேஸ் வருவது, ஒரு மாதத்துக்கு எனக்கு 90 கேஸ் வருவது. இப்ப 4 காலியாரையும் எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 340 கேசஸ் வருவது. அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எடுத்தா 4320 கேஸ் வருவது. மாற்றுமத இனத்தவர்கள் அல்ல, முஸ்லிம், அதாவது முஸ்லிம் சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனைகள் காலி கோட்டுக்கு வருவது. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு உம்மாவும் வாப்பவும் மலையண்டு பார்க்காம வெயிலண்டு பார்க்காம கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு தான் பெத்த புள்ள, தான் ஈன்றெடுத்த குழந்தை, என்னுடைய மகள் வாழ்க்கையில நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும், அதை என்னுடைய கண்ணால பார்க்கணும் என்று திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஒவ்வொரு வாப்பமாரும் ஒவ்வொரு உம்மமாரும் ஏந்த மகன் நிம்மதியாக குழந்தைகளை பெற்றெடுத்து சந்தோஷமாக வாழணும், அதை நான் என்னுடைய கண்ணால பார்க்கணும் என்று எத்தனையோ வாப்பமார் ஆசைப்படுறாங்க. அதற்காக வேண்டி சில பெற்றோர்கள் லட்சக்கணக்கு பணம் செலவழிக்கிறாங்க. வலிமாக்களுக்கு நகைக்கு உடுக்கக்கூடிய உடுப்புகளுக்கு லட்சக்கணக்கு பணம் செலவழித்து இன்னும் சிலர்கள் அவங்களுடைய வீடை அடமானம் வச்சு காசு வாங்கி பணம் வாங்கி திருமணத்தை கிராண்டாக செய்றாங்க. ஆனா ஆச்சரியம் என்னென்றா, அல்லாஹ் பாதுகாக்கணும், கொஞ்ச நாள்லயே ரெண்டு பேரும் சொல்லுறாங்க, அவரு எனக்கு செட் ஆகுதில்லை என்று ஒரு ஆணும், இவரு எனக்கு செட் ஆகுதில்லை என்று ஒரு பெண்ணும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க. அவங்களோட லைஃப தனித்தனியாக கொண்டு போறாங்க. திருமணம் செய்து வைத்த எத்தனையோ வாப்பமார், எத்தனையோ உம்மமார் ரத்த கண்ணீர் வடிக்க முடியாம கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க. உள்ளத்துல கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. திருமணம் முடிச்சு கொடுத்ததற்கு பின்னாலேயும் தன்னுடைய மகள் 2 பிள்ளைகளோட 2 குழந்தைகளோட மீண்டும் வாப்பட வீட்டுல வந்திருக்கிறார். எனக்கு அவரோட வாழையலா, எனக்கு அவரோட வாழையலா. திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பின்னாலும் அந்த ஆண் மகன் வெளியில சுத்தி திரியறாரு, எனக்கு இவர் செட் ஆகுது இல்ல. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, திருமணம் செய்யக்கூடிய இந்த இரண்டு தம்பதிகளுக்கும் அல்லாஹ் பூர்த்தியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்றென்றும் அல்லாஹ் கொடுப்பானாக. கண்ணியமான சகோதரர்களை நல்ல விளங்கிக் கொள்ளோனும், ஃபஸக் தலாக், ஃபஸக் என்று சொன்னா ஒரு பெண்மணி எனக்கு இந்த கணவனோட வாழ விருப்பம் இல்லை என்று சொல்லி காலி கோட்டுக்கு முன்னால போய் நிற்பது. தலாக் என்று சொன்னா ஒரு ஆண் எனக்கு இவளோட வாழ விருப்பம் இல்லை என்று சொல்லி காலி கோட்டுக்கு முன்னால நிற்பது. ஆனா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், இந்த 2018 பொறுத்த வரைக்கும் தலாக்கை விடவும் ஃபஸக் தான் கூட. தலாக் குறோ, ஆண்கள் தலாக் சொல்றது ஆகக்குறோ, ஆனா ஃபஸக் கூட இருக்குது. காலி கோட்டுக்கு முன்னால பெண்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க எனக்கு இவரோட வாழையலா, 90% ஃபஸக் கூட என்பதாக காலிமார் சொல்லுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, ஏன் பெண்கள் காலி கோட்டுக்கு முன்னால போய் நிக்கிறாங்க? ஏன் பெண்கள் வாழ முடியாது என்று சொல்லி பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க? கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, திருமணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனுக்கும், திருமணம் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனுக்கும், திருமணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும், திருமணம் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் மிக அன்பாக, மிக இரக்கமாக, வசியத்தாக, நசீகத்தாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த சொல்லப்படக்கூடிய விஷயத்த வாழ்க்கையில் அமலாக எடுத்து நடக்க முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நீயே தெப்பமா, அல்லாஹ் எல்லாரையும் கபூல் செய்வானாக. ஏன் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை? ஏன் இரண்டு பேருக்கு மத்தியிலையும் பிரிவினை உண்டாகுது? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் எடுத்து பார்க்கும் போது, ஹதீஸ எடுத்து பார்க்கும் போது, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எப்பொழுது ஒரு கணவனிடத்துல மென்மை சொஃப்னஸ் இல்லாம போகுமோ, ஒரு பெண்ணிடத்துல எப்பொழுது மென்மை நல்லினம் சொஃப்னஸ் இல்லாம போகுமோ, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையாது, குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக அமையாது. குர்ஆன் எடுத்து பாருங்க, சூரா மரியத்தில் அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து பத்தி சொல்லும் போது, மூசாவை பார்த்து சொல்லுறான், நீங்க ஃபிரௌனுக்கு போய் தாவத் கொடுங்க. ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் அவனுடைய நல்ல குணங்களை சொன்னது கிடையாது. ஃபிரௌனை போல மோசமான ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேலால யாரும் வாழல. ஃபிரௌனுடைய மோச தன்மையை பற்றி, அவனுடைய அநியாயங்களை பற்றி, அவன் சமூகத்துக்கு செய்த துரோகங்களை பற்றி குர்ஆன் அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்கிறான். இந்த ஃபிரௌனிடத்துல அல்லாஹ் சொல்கிறான், மூசா இஸ்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, எல்லை மீறி இருக்கக்கூடிய இந்த ஃபிரௌனிடத்துல நீங்க போங்க. இப்ப நான் ஒரு இடத்துல போறேன், நாங்க என்ன சொல்றது? அவருக்கு சூடன்ட எனக்கும் இருக்குது, நானும் யாருண்டு காட்டுவேன் சொல்றோமா இல்லையா? அவ கேளுமெண்டா எனக்கு கேளதா? அவ கேளுமெண்டா எனக்கு கேளதா? அன்பான சகோதரர்களே, மனைவிடத்துல சாஃப்ட்னஸ் இல்ல. இப்ப மனைவி சூட்ல இருக்கிறா, மனைவி கோபத்தில் இருக்கிறா, மனைவிடத்துல மென்மை இல்ல. இப்ப நான் அந்த இடத்துல எப்படி நடக்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், மூசா ஃபிரௌன் மோசமானவர் தான், ஆனா நீங்க அங்க போய் மோசமாக நடக்க வேண்டாம். ஃபகூலா லஹு கவுலன் லையினா, ஃபகூலா லஹு கவுலன் லையினா, நீங்க அங்க போய் மென்மையாக நடந்துக்கோங்க, மென்மையாக பேசுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு அதாவது ஒரு இடத்துல பிரிவினை உண்டாமல் இருப்பதற்கு எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ், வாப்பக்கு தஅவத் கொடுக்கறாங்க, வாப்போ இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. அல்லாஹ் சூரா மரியத்தில் அதையும் சொல்லிட்டு இறுதியாக வாப்ப மகனை பார்த்து சொல்லுறாரு, யா இப்ராஹிம் லஇல்லம் தன்தஹில் அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, அல்லாஹ்வை பத்தி, ரசூலை பத்தி, நபியை பத்தி, குர்ஆனை பத்தி, ஹதீஸை பத்தி எனக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தா உன்னை கல்லால அடித்து நான் விரட்டுவேன். வாப்ப சொல்லுறான். இந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நசீபு கெட்ட வாப்ப, உங்களுக்கு தீன்களை காட்டி நான் என்ன சேர்ந்து போகல, என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்களோட மென்மை சொஃப்னஸ் வெளிப்படுத்தினாங்க. கால ஸலாமுன் அலைக சஸ்தக்ஃபிரு லக ரப்பி, வாப்பா உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அல்லாஹ்வுடைய சலாம் உங்கள் மீது உண்டாகட்டும். மென்மையாக நடந்து கொண்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் மிக மோசமான மகன். கடைசி நேரத்துல வாப்ப சொல்றாரு, மகன் எங்களோட வந்து சேருங்க. அந்த நேரத்தில் வாப்ப மகனை அழைச்சது மிகவும் மென்மையாக, யா புனைய இருக்கம் மகனா, என் அருமை மகனே என்னோட வந்து சேருங்க. ஆனா மகன் வந்து சேரல்ல. அதே போல தன் கண்ணியமான சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய சஃப்னஸை பத்தி, அவர்களுடைய மென்மையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்கிறான் தெரியுமா?
فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنْتَ لَهُمْ وَلَوْ كُنْتَ فَضًّا غَضِيلَ الْقَلْبِ لَنْ فَضُّوا مِنْ حَوْلِكَ يَا رَسُولَ اللَّهِ
அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மாத்திரம் கடுக்கடுப்பாக நடந்திருந்தால், அவர்களுடன் மென்மையாக சொஃப்னஸாக நடக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் உங்களை விட்டும் விரண்டோடிருப்பார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மென்மை தான் 100,000 மேற்பட்ட சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் இன்னும் சொல்லும் போது சொல்கிறான், நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் ரஹ்மான் உடைய அடியார்களாக வாழ்வதற்கு. அல்லாஹ்வுடைய அடியார்கள் நாங்கள் எல்லோரும். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், என்னுடைய அடியார்களுடைய சிபாத்துல, சிபத்துகள்ல, பண்புகள்ல மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன தெரியுமா?
وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا
பூமியில நடக்கும் போதே மென்மையாக பணிவாக நடப்பாங்க. அப்படி என்று சொன்னா தலையை குனிச்சு கொண்டு இப்படி மெதுவாக நடக்கிறது அல்லாஹ் சொல்லல்ல. உலமாக்கள் சொல்லுறாங்க, யாரெல்லாம் பிரச்சனைக்கு வருவாங்களோ அவர்களோட இவர்கள் மென்மையாக நடப்பார்கள். ஒரு பிரச்சனையுள்ள இடத்துல சாஃப்டாக நடப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, என்னுடைய குடும்பம் என்னோட எனக்கு எதிராக வாராங்களா, அந்த இடத்துல நான் எதிராக போறது கிடையாது. என்னுடைய மனைவி என்னுடைய முகத்துல பாயிரவா, நான் அந்த நேரத்தில் என்னுடைய மனைவியுடைய முகத்துல எதிராக பாயிரது கிடையாது. என்னுடைய மாமா எனக்கு எதிராக வாராரா, என்னுடைய மாமி எனக்கு எதிராக வாராவா, இந்த நேரத்துல நான் மென்மையாக போறது இல்ல. எனக்கு வீரம் இருக்குது, என்னிடத்துல என் பணம் இருக்குது, பலம் இருக்குது, சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குது என்று சொல்லி அதை நான் வெளிப்படுத்த போறேன் என்று சொன்னா குடும்ப வாழ்க்கை சுக்குநூறாகிடும், குடும்ப வாழ்க்கை ரெண்டாக போயிடும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேரத்துல அவர்கள் அறியாம உங்களோட பிரச்சனைக்கு வந்தா நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஹாலு சலாமா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு வெளியில வந்துடுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு நீங்க வெளியில வந்துடுங்க. இது அல்லாஹ் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஒரு பாடம். அன்பான சகோதரர்களை, இப்ப நான் என்ன சொல்ல வரப்போறேன் என்று சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் உலகத்துல வாழக்கூடிய எங்களுடைய, அதாவது பெண்களுடைய பக்கத்தை எடுத்தா, உலகத்துல வாழக்கூடிய எந்த ஒரு கணவனும் ஃபிரௌனை விட மோசமானவர் கிடையாது. உலகத்துல எல்லா பெண்களும் முறைப்பாடு செய்யறாங்க, இந்த கணவன் இப்படி அப்படி என்று சொல்லி, ஆனா எந்த ஒரு கணவனும் ஃபிரௌனை விட மோசமானவன் கிடையாது. ஃபிரௌனை விட மோசமான ஒரு மனிதன் உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அதே மாதிரி அன்பான சகோதரர்களே, எத்தனையோ ஆண்கள் சொல்லுறாங்க, ஏன் மனைவியிடத்துல எனக்கு திருப்தி கிடையாது, என்னுடைய மனைவியோட எனக்கு வாழையலா, அவளோட எனக்கு பொறுத்து கொண்டு போகையலா. நாங்க யாரும் ஒவ்வொருவரும் உள்ளத்துல ஆழமாக, அதாவது பதிய வச்சு கொள்ளணும், எங்களுடைய யாருடைய மனைவியும் நூ லூத் அலைஹி ஸலாத்துடைய மனைவியை விட மோசமான மனைவி கிடையாது. அன்பான சகோதரர்களே, ஆசியா அம்மா ஃபிரௌனோட வாழ்ந்தாங்க. ஃபிரௌன் எவ்வளவு மோசமானவர் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஃபிரௌன் மோசமானவனாக இருந்தும் கூட ஒரு நாளும் ஆசியா அம்மா ஃபிரௌனை விட்டுட்டு போகல. ஹதீஸ் கிரந்தங்கள் எங்கேயும் இல்ல, கடைசி வரைக்கும் ஆசியா அம்மா ஃபிரௌனோட தன் வாழ்ந்தாங்க. ஃபிரௌன் எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தினான், கடைசி நேரத்துல ஆசியா அம்மாவை கொலை செஞ்சதும் ஃபிரௌன் தான், கணவன் தான். பெரிய ஒரு பாரங்கல்லை எடுத்து ஆசியா அம்மாவுடைய தலையில போட்டு கொலை செஞ்சான். அப்படி இருந்தும் கடைசி வரைக்கும், மௌத்து வரைக்கும் ஆசியா அம்மா பொறுமையோட, பணிவோட, மிகவும் மென்மையாக தன்னுடைய கணவனை பிரியல்ல, கணவனோட சேர்ந்து வாழ்ந்தா. அதனால அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? நாளை மறுமையில ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக ஆசியா அம்மாவை ஆக்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, லூத் நூஹ் அலைஹி ஸலாத்துடைய மனைவி எடுத்து பாருங்க, வாழும் போது ஈமான் கொள்ளல, எல்லா பாவமான செயற்களையும் செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நரகவாதிகளுக்கு உதாரணமாக சொல்கிறான் ரெண்டு நபிமாருடைய மனைவிய. ஆனா அந்த ரெண்டு பெண்ணும் எவ்வளவு அநியாயம் செஞ்சியும் நூஹ் அலைஹி ஸலாமும் லூத் அலைஹி ஸலாமும் தலாக்க கொடுக்கல. ரெண்டு பேரும், ரெண்டு மனைவிமாரையும் ஒதுக்கி வாழல்ல, ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் அந்த ரெண்டு பெண்களோட தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கை வரும் போது பிரச்சனைகளுக்கு தீர்வு பிரிவு அல்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வு பிரிவு அல்ல, விட்டு கொடுக்கிறது தான் தீர்வு. ரெண்டு பேரும் சேர்ந்து போறது, ரெண்டு பேரும் மென்மையாக நடக்கிறது. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு கிராமப்புற அரபி அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்குள் வந்து எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. முக்கியமான சஹாபாக்கள் மஸ்ஜிதுக்குள்ள வந்து எல்லாருக்கும் முன்னால சிறுநீர் கழிக்கிறாரு. டொய்லெட்ல அல்ல, பாத்ரூம்லயும் இல்ல, அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு நடுவுல வந்து எல்லாருக்கும் முன்னால சிறுநீர் கழிக்கிறாரு. இப்படி ஒரு, அதாவது ஒரு சிறிய புள்ள மஸ்ஜிதுல வந்து சிறுநீர் கழிச்சா எவ்வளவு கோபம் வருது எங்களுக்கு, எப்படி எல்லாம் ஏசுறோம். இது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையும் அல்ல, எல்லாருக்கும் முன்னால டொய்லெட்ட போல அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பயன்படுத்துறாரு. எல்லா சஹாபாக்களும் அதாவது அவங்களுக்கு என்ன மீறி கோபம் வருவது. இப்ப இல்ல, சில சஹாபாக்கள் அடிக்க போனாங்க. இந்த நேரத்துல அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமப்புற அரபியோட நடந்து கொண்ட விதத்தை இமாம் புகார் ரஹ்மகுமுல்லாஹ் பதிவு செய்யறாங்க. அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லல, அவரை கூப்பிட்டு என்ன தவறான வேலை செய்யறீங்க, என்ன மோசமான வேலை செஞ்சிருக்கிறீங்க என்றெல்லாம் சொல்லல. அவரை பக்கத்துல அழைச்சி உட்கார வச்சு சொன்னாங்க, மஸ்ஜித் என்பது சிறுநீர் கழிக்க கூடிய இடம் அல்ல, இது அல்லாஹுவ சுஜூத் செய்யக்கூடிய இடம், இது அல்லாஹுவ ஓதக்கூடிய இடம், இது அல்லாஹுவ ஜிக்ர் செய்யக்கூடிய இடம், இப்படிப்பட்ட செயற்கள் செய்ய வேண்டாம் சொல்லிட்டு அவருக்கு சொல்லல் அல்லாஹுடைய தூதர். நீங்க அதாவது கழித்த சிறுநீரை நீங்க கழுவுங்க என்று சொல்லல, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க அந்த சிறுநீரை கழுவி விடுங்க. சுபஹானல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர், இவர்கள் தான் எங்களுடைய தலைவராக நாங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம், இவர்களை தான் எங்களுக்கு உயிரிழும் மேலான தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் சொஃப்னஸாக அன்பாக இரக்கமாக நடந்து கொண்டாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிந்தா என்ற பெண்மணி, ஹிந்தா என்ற பெண்மணி, இவர்கள் வாழும் போது அல்லாஹுடைய தூதருக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்த ஒரு பெண்மணி. இந்த பெண், இந்த பெண்ணுடைய கணவன் அபு சுஃபியான், இந்த பெண்மணி அல்லாஹுடைய தூதருடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன் அவர்கள் கொலை செய்வதற்கு எல்லா திட்டங்களையும் தீட்டி கொடுத்தது இந்த பெண்மணி தான். ஹம்சா ரலியல்லாஹு அன் அவர்கள் வஃபாத் ஆகினதற்கு பின்னால், கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால், இந்த பகுதிய அவளுடைய கையில் இருந்த கூர்மையான அந்த ஆயுதத்தால் கிழித்து ஈர கொலையை எடுத்து அந்த பெண்மணி தன்னுடைய நாவில் வைத்து பல்லால் கடித்து கீழே துப்புறார். யார? ஹம்சா ரலியல்லாஹு அன் அவர்களை, அவர்களுடைய ஈர கொலையை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சாஃப்ட்னஸ், அவர்களுடைய மென்மையை பார்த்து அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றா. ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால ஒரு நாள் தன்னை ஹிஜாப் எல்லாம் அணிந்து கொண்டு முகத்தை மறைத்து கொண்டு அல்லாஹுடைய தூதருடைய மஸ்ஜிதுக்கு வருகிறா. யா ரசூலல்லாஹ், ஒரு ஃபத்வா கேட்கணும். நபி உங்க கேட்கிறாங்க, என்ன? இல்ல யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த கணவன் அபு சுஃபியான் எனக்கு செலவுக்கு பணம் தாரார் இல்ல, தேவையான அளவுக்கு பணம் தாரார் இல்ல, அவருடைய பொக்கத்தில் இருந்து தேவையான அளவுக்கு பணம் எடுக்கலாமா? எந்த பெண் ஃபத்வா கேட்கிறா? இதயத்தை கிழித்து நெஞ்ச பிளந்து ஈரக்கொலைய கையால எடுத்த பெண்மணி பொக்கெட்ல பண கைய போட்டு பணம் எடுப்பதற்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அனுமதி கேட்கிறார். இந்த சிஃபாத், இந்த அஹ்லாக் எதனால வந்தது? அல்லாஹுடைய தூதர் மிகவும் மென்மையாக நடந்து கொண்டார். கணவன் மனைவிக்கு மத்தியில மென்மை வந்துவிடும் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக அமையும். மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா, இதா அராதல்லாஹு பி அஹ்லி பைத்தின் அல்லாஹ் அதுகல் அலைஹிம் ரிஃப், ஒரு குடும்பத்துக்கு ஒரு கணவன் மனைவிக்கெல்லாம் நலவ நாடித்தான் என்று சொன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்லல நல்ல பணத்தை கொடுப்பான், நல்ல செல்வ செழிப்பை கொடுப்பான் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல. ஒரு கணவன் மனைவிக்கு அவங்க தீனோட மார்க்க பற்றோட அஹ்லாக்கோட வாழ்றாங்க, அந்த குடும்பத்தை அல்லாஹ் விரும்பிட்டான் என்று சொன்னா அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாக்கியம் என்ன தெரியுமா? மிக பெருமதியான பாக்கியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு மென்மையை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான், சொஃப்னஸை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். இது நான் சொல்லல, அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஜரீர் ரலியல்லாஹுன்னு சொல்றாங்க. யாருக்கு மென்மை சொஃப்னஸை அல்லாஹ் இல்லாமலாக்கி விட்டானோ அவர்களுடைய எல்லா கைதுகளும் எல்லா நலவுகளும் இல்லாமல் போய்விடும். பாருங்க, சிலர்களை பார்த்தா சுபஹானல்லாஹ், வெளியில எல்லாரும் புகழ்றாங்க, இந்த ஹாஜியாரா, இந்த மனிதனா, சுபஹானல்லாஹ், சரியான சொஃப்டப்பா, நல்ல மனிதனப்பா, எல்லோரோடும் மென்மையாக நடக்கிறாரு. அதே மென்மையான மனிதன், அதே மென்மையான நல்ல மனிதன் வீட்டுக்குள்ள போனா சிங்கத்தை போல இருக்கிறாரு. மனைவிக்கு முன்னால மனைவிக்கு எதுவும் பேச முடியாது, ஆனா வெளியில எல்லாரிடத்திலையும் நல்ல பேர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாருக்கும் வகியாருக்கும் லினிஸாஇக்கும், உங்கள சிறந்தவர் யாரு தெரியுமா? முழு உலகமும் உங்களை பாராட்டினாலும், முழு உலகமும் உங்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்தாலும், மனைவி சொல்றா இல்ல இல்ல ஏண்ட கணவன் மோசம், அவரிடத்துல சொஃப்னஸ் இல்ல, அவர் மென்மையாக நடக்கிறார் இல்ல என்று சொன்னா அவர் மோசமான கணவன். ஆனா முழு உலகமும் பேசுது, முழு உலகமும் இவருக்கு எதிராக பேசுது, ஆனா குடும்பத்தோடு நல்லா வாழ்றாரு. அதற்காக வேண்டி சமூக வாழ்க்கையில மோசமாக நடப்பது என்பது அல்ல, குடும்பத்தோடு அவர் மென்மையாக நடக்கிறாரு, மனைவி பாராட்டா, ஏந்த கணவன் நல்ல கணவன். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லிட்டு சொல்றாங்க, நான் ஏந்த குடும்பத்துக்கு சிறந்தவராக இருக்கிறேன். அன்பான சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை போய் ஒவ்வொருவரும் உங்களோட மனைவியிடத்துல போய் சொல்லுங்க, உங்களோட மனைவி மக்களிடத்துல கட்டாயமாக போய் இந்த சம்பவத்தை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முதல் முதலாக திருமணம் செய்தது ஹதீஜா அம்மாவ. யார? ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வயது 25. அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் செய்யும் போது ஹதீஜா அம்மாவுக்கு வயது 40 வயது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹதீஜா ரழியல்லாஹுடைய சகோதரி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வீட்டுக்கு வெளியில சலாம் சொல்லுறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குரல் ஹதீஜா ரழியல்லாஹுடைய குரலை போல இருந்துச்சு. பழைய யாபகம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு யாபகம் வந்துட்டு உடனே சொல்லிட்டாங்க, ஆயிஷாவை பார்த்து ஹதீஜா வந்திருக்கிறாங்க போய் கூட்டி வாங்கன்னு சொன்னாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார சொல்லல, ஹதீஜா இல்ல, ஹதீஜாவுடைய சகோதரி ஹாலா வந்திருக்கிறா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைத்து உட்கார வைத்து கண்ணியப்படுத்தி அனுப்பினாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, சரியான பொறாம, நான் நபியை பார்த்து சொன்னேன், யார சூழல்லா, காலத்தால் அழிந்து போன பல்லெல்லாம் விழுந்த அந்த கிழவியை பத்தி இப்பயும் யோசிக்கணுமா? ஆஷம் என்ன கேட்டாங்க, மௌத்தாகிட்டா, இப்ப இருந்தாலும் பல்லெல்லாம் விழுந்து கிழவியாக இருப்பா, இந்த கிழவியை பத்தி, இந்த குரேஷி கிழவியை பத்தி இப்பயும் நீங்க யோசிக்கணுமா? அன்பான சகோதரி, அல்லாஹுடைய தூதருடைய முகம் மாறிட்டு அதுக்கு பின்னால் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யார சூழல்லா, இனியண்டா ஒரு போதும் நான் ஹதீஜாவை பத்தி பேச மாட்டேன். உலகத்துல சிறந்த பெண்கள் நபி அவர்கள் 4 பெண்களை சொன்னாங்க, அதுல ஒரு பெண்மணி தான் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஏன் தெரியுமா? அவங்க அல்லாஹுடைய தூதரை முடிக்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஃபகீர், வறுமையான சஹாபி, அனாதையான, அதாவது வறுமையான ஒரு நபி, அனாதையான ஒரு நபி, உம்மவாப்பு இல்ல, பணம் இல்ல, எந்த சொத்து வருமானம் எதுவும் இல்ல. ஆனா ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா கோடிக்கணக்கு சொத்துக்கு சொந்தமான ஒரு பெண்மணி. ஆனா திருமணம் செய்றாங்க அல்லாஹுடைய தூதரை. திருமணம் செய்ததற்கு பின்னால தன்னுடைய முழு சொத்தையும் அல்லாஹுடைய தீனுக்காக செலவழித்தாங்க. அல்லாஹுடைய தூதர் ஹிரா குகையில் இருக்கும் போது, ஹிரா குகைக்கு ஏறினவங்க கையை தூக்கம் பார்க்க, நாங்க ஹிரா குகைக்கு ஏறி இருக்கிறோம், அல்லாஹ் கபூல் செய்வானா, இந்த ஏறுறதுக்கு லேசி, கொஞ்சம் பாதையாக போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல தனி கல்லு மலைகளாகத்தான் இருந்துச்சு, கஷ்டம் ஏறையில. அந்த மலைக்கு ஒரு நாளைக்கு 2 முறை ஏறுவாங்க, ஒரு முறை அல்ல, காலையிலையும் மாலையிலையும் போய் அல்லாஹுடைய தூதருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. தன்னுடைய முழு சொத்தையும் அல்லாஹுடைய தீனுக்காக செலவழித்தாங்க. ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் அந்த நுபுவத் வந்ததற்கு பின்னால், வஹி வந்ததற்கு பின்னால் பயந்து கொண்டு வாராங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி அரவணைத்தாங்க, தன்னுடைய போர்வையால போர்த்தினாங்க. இப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதரை அன்பாக, இரக்கமாக, சாஃப்டாக, அதாவது கவனிச்சவங்க தான் ஹதீஜா அம்மா. ஒரு நாள் வீட்டுல கோடீஸ்வரி பொம்புல சாப்பிடுறதுக்கு ரொட்டி கூட இல்லை, இதை எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் செலவழிச்சுட்டாங்க. இப்ப ஒரு பொம்பளை இருக்கிறா, நல்ல நாங்க வச்சு காப்பாத்தி இருக்கிறோம், எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு நாள் ஒஸ்தாகிட்டோம், என்ன சொல்லுவா, என்ன சொல்லுவா? ஊரெல்லாம் சொல்லி திரிவாங்க, இவரோட எனக்கு வாழையில செலவுக்கு படம் தரார் இல்ல, நல்ல வாழ்ந்ததை மறந்துடுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை நல்லாக அதாவது கவனிச்சது யாரு, ஹதீஜா அம்மா. முழுதையும் செலவழித்ததுக்கு பின்னால சாப்பிடுறதுக்கு ரொட்டி கூட இல்ல, மா கூட இல்ல. நபியவங்க இதை கண்டுட்டு வெளியில வந்து அழுது கொண்டிருக்கிறாங்க, மலைக்கு மேல உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. சுபஹானல்ல, யாபம் வச்சுக்கோங்க, இத போய் சொல்லுங்க மனைவிமாருக்கு. எப்ப கணவனுடைய உள்ள தொடைக்க மாட்டாங்களோ, கணவனை மிகவும் அன்பாக, இரக்கமாக, அதாவது மென்மையாக நடத்துவாங்களோ, அல்லாஹ் மிக பெரும் பாக்கியங்களை கொடுப்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, ஹதீஜா அம்மாக்கு கொடுத்த இந்த கிஃப்ட் உலகத்துல எந்த பொம்பளைக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண் கலங்காம, அதாவது பயன்படுத்தி கொண்டதினால அவர்களை கவனித்ததினால அல்லாஹ்வுடைய தூதர மிகவும் இரக்கமாக அன்பாக மிகவும் நல்ல முறையில கவனித்துக் கொண்டதால உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத மிக பெருமதியான மிகவும் பெருமதியான ஒரு கிஃப்டை ஹதீஜா அம்மாக்கு அல்லாஹ் கொடுத்தார். என்ன தெரியுமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட மனைவிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார், அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இருக்குமா? சுரகத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் பிறகு அல்லாஹ்வுடைய சலாத்தை உலகத்திலேயே பெற்றுக்கொண்ட பெண்மணி ஹதீஜா அம்மா. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை வந்து உண்மையிலே கணவன் மேல தான் பிரச்சனை இருக்கிறேன், ஆனா மனைவி வந்து கணவனுடைய கையை பிடித்து தன்னுடைய கையோட வச்சு சொல்லுறா, நீங்க என்ன மன்னிக்காத வரைக்கும் நான் என்னுடைய கண்ணில சுருமா போட்டுக் கொள்ள மாட்டேன். எந்த ஒரு பெண்மணி ஒரு கணவனுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கிறாள்? அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இவள் தான் உலகத்திலே சிறந்த பெண் என்று சொன்னாங்க. அதே போல அன்பான சகோதரர்களே, எப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில இந்த மென்மை சாஃப்ட்னஸ் இல்லாம போகுமோ, உளவியல் ரீதியாக சைக்காலஜி ரீதியாக, அதாவது சொல்லும் போது, அதாவது இன்று நடக்கக்கூடிய பிரச்சனையை முன்வைத்த ஒரு ஆர்டிக்கலை படித்தேன், 7 விடயங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு மத்தியில சொஃப்னஸ் இல்லாம போகும் என்றா, மென்மை இல்லாம போகும் என்றா, முதலாவது ரெண்டு பேருக்கு மத்தியில இரக்கம் இல்லாம போயிடும். கணவனுக்கு மத்தியிலும் இரக்கம் இல்ல, மனைவிக்கு மத்தியிலும் இரக்கம் இல்லாம போயிடும். ரெண்டாவது, மனைவியுடைய சிரிப்பும் மௌத்தாகிடும், கணவனுடைய சிரிப்பும் மௌத்தாகிடும், சிரிப்பே இருக்காது. மூணாவது, அதாவது ரெண்டு பேருடைய தாம்பத்திய உறவுலையும் இன்பம் இல்லாம போயிடும், ரெண்டு பேருடைய உடல் உறவுலையும் இரக்கம் அன்பு இல்லாம பிரிவினை உண்டாகிடும். அதே போல அன்பான சகோதரர்களே, நாலாவது, ரெண்டு பேரும் ஒரு போதும் மனம் விட்டு பேச மாட்டாங்க, மனம் விட்டு ஒரு போதும் பேச மாட்டாங்க. அதே போல ஐந்தாவது, கணவன் மனைவிட மேல, மனைவி கணவனுடைய மேல வைத்திருக்க கூடிய நம்பிக்கை இல்லாம போயிடும், நம்பிக்கை இல்லாம போயிடும். அதே போல ஆறாவது, கணவன் மனைவியுடைய மேல வைத்திருக்க கூடிய மரியாதை, அதே போல மனைவி கணவனுடைய மேல வைத்திருக்கக்கூடிய மரியாதை இல்லாம போயிடும். அதே போல இது 7 6 6 இல்லாம போனா பிரச்சனை இல்லை, ஏதோ திருத்தி கொள்ளலாம். ஆனா ஏழாவது என்ன தெரியுமா, கணவன் மனைவிக்கு மத்தியில சாஃப்ட்னஸ் இல்லாம போனா, மென்மை இல்லாம போனா, எப்பொழுதுமே ரெண்டு பேரும் சண்டை பிடித்து கொண்டு இருந்தாங்க என்று சொன்னா, குழந்தைகள் தவறான பாதைக்கு போயிடுவாங்க. அதனால தான் இன்றைக்கு வளரக்கூடிய குழந்தைகளை பாருங்க, ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, தவறான காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளை விசாரிச்சு பாருங்க, குடும்ப வாழ்க்கையில உம்மை வாப்ப எப்பொழுதுமே பிரச்சனை, நிம்மதியாக வாழ்றல்ல, குழந்தைகளோட அன்பாக பேசுறல்ல. அதனால குழந்தைகள் தவறான பாதைக்கு போறாங்க. வல்ல நாயன் அல்லாஹ், ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ், இந்த திருமணம் செய்யக்கூடிய இந்த மனவாளனையும் இந்த மனவாளனோட சேரக்கூடிய அந்த மனப்பெண்ணையும் மென்மையாக நல்லினமாக கடைசி வரைக்கும் ஒத்துமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தர புரிவானாக. யா அல்லாஹ், யாருடைய கண்ணூறு நாவூறு புறாமைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இல்லாமல் யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தோட தேக ஆரோக்கியத்தோட, அதாவது சாலிஹான குழந்தை பாக்கியங்களோட நீண்ட காலம் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய நம் எல்லோருடைய குடும்பத்தையும் கபுல் செய்தியா அல்லாஹ். யாரெல்லாம் திருமணம் செய்து பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பிரச்சனைக்கு நீயே தீர்வை தந்திரியா அல்லாஹ். யால்ல எங்கட மனைவி மாற எங்களுடைய கண் குளிர்ச்சிகளாக ஆக்கிறியா அல்லாஹ். மனைவிமார்களுக்கு ஏற்றது போன்றியா அல்லாஹ், பக்குவமாக மென்மையாக நடக்கக்கூடிய கணவன்மாராகவும் எங்களுக்கு ஏற்றதை போன்று நடக்கக்கூடிய பெண்களாக எங்களுடைய மனைவிமாரையும் ஆக்கிறது புரிவாயாக யா அல்லாஹ். இந்த நிகாஹ் மஜ்லிஸ் கபுல் செய்தியா அல்லாஹ், இரண்டு குடும்பங்களையும் கபுல் செய்தியா அல்லாஹ், வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் உன்னுடைய ரஹ்மத்தையும் அருளையும் கொடுத்திரியா அல்லாஹ். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து மரணித்த இந்த கண்ணியமான சங்கையான மாதத்தில் நாம் எல்லோரும் வீட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த மாதத்தில் யா அல்லாஹ் என்னென்ன நலவுகள் எல்லாம் என்னென்ன கைறுகள் எல்லாம் வழங்கப்பட்டதோ அப்படிப்பட்ட அனைத்து கைறுகளின் நலவுகளையும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் தந்திரியா அல்லாஹ். இந்த மஜ்மால நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து நல்ல விஷயங்களை கேட்டு படித்ததை போல நாளைய கயாமத்துடைய நாளையில சாலிஹீன்கள் முத்தகீன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் சஹாபா பெருமக்களோட யா அல்லாஹ் உன்னுடைய அரிசுடைய நெல்லுக்கு கீழால ஹபீபுடைய கையால ஹவுதுல் கௌசன்ன நீர்த்தராகத்தில் நீரருந்தியா அல்லாஹ், உன்னுடைய அரிசுடைய நெல்லுக்கு கீழால இருந்து கொண்டு ஆமால் நாமால் பட்டு வலது கையில் பெற்றுக் கொண்டு கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை பெற்றியா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு யா அல்லாஹ் கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுழைந்து உன்னுடைய லிகா சந்திப்பையும் உன்னுடைய ரிபா திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் பரம்பரைக்கும் தந்தருள் புரிவாயாக.